வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத ஆழமான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் நீடிய பொறுமையுள்ளவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும், இன்னமும் உமக்கு பிரியமாய் வாழவும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய தூய ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைபடுகிற, எங்களோடு பேசுகிற, எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் நடைபெறுகிற ஆராதனை வேலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற உண்மையும் உத்தமமான போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தோடும் தாகத்தோடும் ஆயத்தத்தோடும் இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு செல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாயும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஐக்கியங்களிலேயும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, ஒவ்வொரு இடத்திலேயும் நடைபெறுகிற வாலிபர் கூட்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அந்த கூடுகைகளிலே உம்முடைய பிள்ளைகளை இன்னமும் நீர் ஆசீர்வதித்தல்லும், உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்தல்லும், உம்முடைய வல்லமையினாலே ஆசீர்வதித்தல்லும். உலகத்திலே இந்த நாட்களிலே அவர்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளின் மத்தியிலேயும் வெற்றி வீரர்களாய் திகழ நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல திருச்சபைகளிலே விடுமுறை வேதாவும் பள்ளிக்காக செய்யப்படுகிற ஆயத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, தகுந்த ஆயத்தத்தோடு அவர்கள் இந்த பணியை நிறைவேற்றும் பொழுது அநேக சிறு பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற உணர்வோடு செய்கிற அவருடைய ஆயத்த பணிகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சரியான ஆசிரியர்களை தாரும், பொறுப்படுத்த நடத்தக்கூடியவர்களை தாரும், தேவையான பண சகாயத்தை கர்த்தர் தருவீராக. கர்த்தாவே, இன்னமும் இந்த வாரத்திலே தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும், கேள்வியை புரிந்து சரியானபடி விடையளிக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நேயர்கள் குடும்பங்களில் இருந்து எங்கள் தேசத்தின் பற்பல பகுதிகளிலே எல்லை பாதுகாவல் படையிலே பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வித்தியாசமான சீதோஷ்ண நிலைகளிலேயும் எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் காவல்துறையிலே பணி செய்கிறவர்கள், நீதித்துறையிலே பணி செய்கிறவர்கள், இன்னும் பற்பலவிதமான அரசாங்க துறைகளிலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்தலும், தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலேயும் பணிக்காக ஒவ்வொரு நாளும் நீண்ட தூரம் பயணம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு அருகிலே இருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர தூரமான இடங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஒரே இடத்திலிருந்து பணி செய்யக்கூடிய காலங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலேயும் தன்னந்தனியாய் குடும்பத்தை நடத்துகிற சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டு, குடும்ப வருமானத்தையும் கவனித்துக் கொண்டு, ஆண்டவரே அவர்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலேயும் நீர் அவர்களுக்கு துணையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் இடையூறுகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க நீரை கிருபையை தாரும். சரியானபடி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நேரத்திலே மற்ற காரியங்களுக்கு அவர்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடாமல் இருந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத குடும்பங்களை நான் நினைக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நீர் உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும், கருத்து வேறுபாடுகளை அகற்றியறலும், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும், ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் சிறையிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான முறையில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கிறவர்களுக்கு சீக்கிரமான விடுதலை நீர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் வெளியே விட்டு சென்றிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த குடும்பங்களின் தலைவராயிருந்து குடும்பத்தை பொறுப்பெடுத்து குடும்பத்தின் பிள்ளைகள் தவறி போய்விடாதபடி கவனமாய் அவர்கள் வழி நடக்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் பேர்கால நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தாமே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். வயிற்றிலே வளர்கிற குழந்தைகள் ஏற்ற விதமாய் வளர்ச்சி பெறவும் சரியான நாளிலே எளிதான பிரசவத்தை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேலை இடமாற்றத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே அவர்கள் வேலையில் இருக்கிற கஷ்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரமாக தேவையான மாறுதல்களை தந்து உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் பணிகளை செய்ய நீர் உதவி செய்தல்லும். அப்படியே இந்த நாளிலேயும் இந்த வாரத்தின் மற்ற நாட்களிலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு சகோதரனோடு சகோதரியோடு நாங்களும் இணைந்து உங்க நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும்பொழுது நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்மை நம்பி புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்லவும் நீர் உதவி செய்தலும். இந்த புதிய ஆண்டு உண்மையாகவே ஆசீர்வாதமும் சந்தோஷமான ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தல்லும். குடும்பத்தின் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் தொடர்ந்து வேத வசனங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமான இடம் கொடுத்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அனுதினமும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜபங்களெல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலாம். இந்த வாரம் முழுவதும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எழுதின அன்பான கடிதங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து வேதவசனங்களை படிக்க வாஞ்சியுள்ள அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் யோபு 5:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். யோபு 5:8-16 வரை வாசிக்கிறேன். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தெரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். தேமானியனாகிய எலிப்பாஸ்தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே அவர் சொல்கிற காரியங்களை மிக அழகான முறையிலே சொல்கிறார். தேவன் உண்மை உள்ளவர், தேவன் நல்லவர், தேவன் நீதி உள்ளவர். இவை எல்லாமே உண்மையாயிருந்தாலும் யோபுவின் பிரச்சினைக்கான அடித்தளத்தை இது எட்ட முடியாது. இப்பொழுது எலிப்பாஸ் யோபுவினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கவில்லை. கவனியுங்கள், யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். பிரியமானவர்களே, இந்த வசனமானது பலர் எடுத்து சொல்லும் ஒரு வசனமாயிருக்கிறது. இது உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். ஆனால் இங்கே எலிப்பாஸ் இதை யோபுவிற்கு எதிராக பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைகளை அனுபவிப்பது எப்பொழுதுமே கர்த்தர் கொடுக்கிற தண்டனை என்று நாம் சொல்லக்கூடாது. சில வேளைகளிலே சில நண்பர்களும் கூட இந்த வார்த்தைகளை கொண்டு தங்கள் நண்பர்களை காயப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், எனவேதான் கர்த்தர் உங்களை இவ்வாறு தண்டிக்கிறார், எனவேதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்பதை சொல்லாமல் சொல்வதுதான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும் காரியம். உண்மையில் அதுவே காரணமாகவும் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நியாய தீர்ப்பை செய்வதற்கு நீங்கள் யார்? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு என்ன SMS வந்ததா, அல்லது யாராவது தொலைபேசியிலே உங்களுக்கு சொன்னார்களா? தேவன் உங்களிடத்திலே ஏதாவது ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? சிலர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் இறுதியான வார்த்தையை பேச விரும்புகிறார்கள்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, யாராவது ஒருவர் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அந்த பாடுகளை குறித்து நீங்கள் சரியாக சொல்ல முடியாது. நீங்கள் பாடுபடும் பொழுதும் மற்றும் ஒருவர் அதை குறித்து சரியாக சொல்ல முடியாது. எலிபாசின் வார்த்தைகள் உண்மையானதாக இருந்தாலும் யோபுவின் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் அது உண்மையல்ல. யோபு 5:18, அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. தேவனை குறித்த மிகப்பெரிய உண்மை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அனுபவித்திருக்கிறோம் இல்லையா? யோபு 5:19, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7 என்கிற எண்ணிக்கை வேத புத்தகத்திலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 6:16 நாம் பார்க்கிறோம். இது ஏதோ கவிதை நடையாக எழுதுவதற்காக எழுதப்படும் வார்த்தை அல்ல. 7 என்றால் 7 தான். 7 என்றால் பூரணமான எண்ணிக்கை அல்ல, முழுமையானது. 7வது நாள் முடிவடையும் பொழுது ஒரு வாரம் முடிவடைகிறது. யோபு 5:20-21, பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார், நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர், 7 புல்லாங்குகளிலேயும் தேவன் உன்னை காப்பார் என்கிறார். முதலாவதாக பஞ்சகாலத்திலே மரணத்திற்கு தப்பு வைப்பார், 2வதாக யுத்த காலத்திலே பட்டயத்திற்கு தப்பு வைப்பார், 3வதாக நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். மரண காலங்களிலே யுத்தத்திலே எத்தனை பேர் மரிக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை செய்தித்தாளிலே கொடுக்கப்படும். ஆனால் நாவினாலே மடிகிறவர்கள் எத்தனை எத்தனை பேர் இல்லையா? யுத்தம் கொலை செய்த மக்களை விட நாவு கொலை செய்யும் மக்களின் எண்ணிக்கை அதிகமானதாயிருக்கும். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய நாவினாலே யாரையும் நாம் கொலை செய்யாதபடி நம்மை காக்கும்படியாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாமும் ஆண்டவரே, தீமை பேசுகிறவர்களின் நாவுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 4வதாக பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதல் என்றால் என்ன? கொள்ளை நோயோ புயலோ வருவது தெரியாது, ஆனால் வரும்போது அது பெரிய அழிவை உண்டு பண்ணும். புயல்களை குறித்து அறிவிக்கும் பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. யோபு 5:22, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். 5வதாக பஞ்சகாலத்திலே தேவன் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். பொதுவாக நாம் எண்ணி பார்ப்போம் என்றால் எங்கெங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து சென்றிருக்கின்றனவோ, ஒருவேளை அது அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் அந்த இடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது அதன் மூலம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. 6வதாக மிருகங்களும் உம்மோடே சமாதானமாக இருக்கும். யோபு 5:23-26 கவனியுங்கள். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இறுதியான துன்பம் மரணம். எலிபாஸ் மரணத்தை குறித்து பேசுகிறார். மரணத்தை பயங்கரமான ஒன்று போல அல்ல, வரவேற்கக்கூடிய ஒன்றாகவே அவர் கூறியிருக்கிறார். யோபு 5:27, இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். இதோடு கூட எலிபாசின் முதல் உரை முடிகிறது. ஆனால் இது யோபுவின் தேவையை சந்திக்கவில்லை. எலிபாசின் வார்த்தைகள் யோபுவை தொடவில்லை. மேலும் யோபு மனமுடைந்து போய்தான் இருக்கிறார். இரக்கத்திற்காக கூக்குரல் இடுகிறார். ஏனென்றால் எலிபாஸ் யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்கவில்லை. இந்த எலிபாசின் வார்த்தைகளுக்கு 6-7 யோபு பதில் கொடுக்கிறார். யோபு 6:2, யோபு பிரதேத்திரமாக என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் திராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். வெளிப்படையாக யோபு தனது பாடுகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். என்னுடைய வேதனை எவ்வளவு என்றே சொல்ல முடியாது. எனக்கு நடந்திருக்கிற காரியங்களை என்னால் விவரிக்க முடியாது. எனவே என்னுடைய சஞ்சலம் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் நலமாக இருக்கும் என்கிறார். அவருடைய துக்கம் சொல்லி முடியாதது. ஏன் அவ்வாறு சொல்கிறார்? எலிபாசின் வார்த்தைகள் யோபுவிற்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவில்லை. எலிபாஸ் என்ன சொன்னார்? ஏதோ ரகசியமான பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதை நீ அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகும் என்பது போலத்தான் எலிபாஸ் பேசினார். ஆனால் எல்லா வேளைகளிலும் அது சரியான ஒரு பதில் அல்ல. இப்பொழுது யோபு சொல்கிறார், என்னுடைய கேள்வி என்ன என்பதை முதலாவது கவனித்து பாரும் என்கிறார். ஏனென்றால் எதை கவனித்து கேட்டிருக்க வேண்டுமோ அதை எலிபாஸ் கவனிக்கவில்லை. அநேக நல்ல காரியங்களை அவர் சொன்னார். அவர் உண்மையான காரியங்களைத்தான் பேசினார். ஆனால் அது யோபுவிற்கு உதவி செய்யவில்லை. எலிபாசினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாயிருந்தது என்றால், எந்த ஒரு பிரச்சனையை யார் சொன்னாலும் பிரச்சனை என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவே விடையாக இருக்கிறார் என்று சொல்வது போல இருக்கிறது. காயப்பட்ட ஒரு மிருகத்தைப் போல யோபு கதறுகிறார். யோபு 6:3-5 வரை பாருங்கள். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? இங்கே யோபு சொல்வது என்ன? நான் இங்கே கதறிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பாடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் எந்த இரக்கமும் காட்டவில்லை. நான் பிரச்சனையில இல்லாமல் இருப்பது போல நீங்கள் செயல்படுகிறீர்கள். உண்மையாகவே நான் பிரச்சனையின் மத்தியிலே இல்லாமல் இருப்பேன் என்றால் இவ்வாறு நான் கதறமாட்டேன். யோபு சொல்கிற உதாரணத்தை கவனித்தீர்களா? புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்தாது, தனக்கு சாப்பாடு வேண்டும் என்று அது கதறாது. ஏனென்றால் அங்கே அதற்கு தேவையான புல் இருக்கிறது. யோபுவும் தன்னை குறித்து அதைத்தான் சொல்கிறார். நான் வேதனைப்படாமல் இருப்பேன் என்றால் அமைதியாக இருப்பேன், என்னுடைய வேதனை சொல்லி முடியாததாயிருக்கிறது. யோபு 6:6-7 ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் அரோசிகமான போஜனம் போல இருக்கிறது. யோபு சொல்வது புரிகிறதா? உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் எனக்கு எந்த விதத்திலையும் பயனுள்ளதாக இல்லை, உங்களுடைய வார்த்தைகள் விரும்பப்படத்தக்க வார்த்தைகளாக இல்லை என்கிறார். 8:9 ஆ, என் மண்டாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்கச் சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். தனக்கு எந்த இடத்திலையும் உதவி கிட்டவில்லை என்று எண்ணும் பொழுது யோபு துடிதுடித்து போகிறார். தேவனுடைய நியாயத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அத்தனை பயங்கரமான ஒரு நிலைமையிலே இருந்தார். தேவன் தன்னை அழித்து விட்டால் நன்றாயிருக்குமே, என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டுவிட்டு என்னை கொலை செய்து விட்டால் நன்றாயிருக்குமே என்று வாஞ்சிக்கிறார். அதாவது தன்னுடைய மரணத்தை அவர் வாஞ்சிக்கிறார். யோபு 6:10-11 அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்பவிடாராக. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் இம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? இங்கே அவர் சொல்வது என்ன? நான் உலகத்திலே உயிரோடு வாழ்வதற்கு என்ன இருக்கிறது என்கிறார். பாருங்கள் யோபு 6:12 என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ? என்னுடைய சரீரத்திலே பலனே இல்லை, இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. இதுதான் அவருடைய கதறுதல். 13:14 கவனியுங்கள். எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டே. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். கவனித்தீர்களா? ஒரு மனிதன் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பான் என்றால் அவனுடைய சிநேகிதர்களால் அவனுக்கு தயை கிடைக்க வேண்டும். என் நண்பர்கள் எனக்கு ஆறுதல் செய்திருக்க வேண்டும், என்னோடு கூட துக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. வசனம் 15. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். யோபு தனது மூன்று நண்பர்களும் தூரத்திலே வரும்பொழுது, ஆகா என் நண்பர்கள் வந்துவிட்டார்கள், எனக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் அவர்களோ யோபுவின் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. பாலைவனத்திலே அவர்களை நீரூற்று என்று எண்ணினார். ஆனால் அவர்களோ சொறி மணலாய் இருந்தார்கள், கானல் நீராயிருந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய சிநேகிதர் யாராவது இந்நாட்களிலே துன்பத்திலே துயரத்திலே வேதனையிலே இருக்கிறார்களா? நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? ஒருவேளை ஒரு பாவத்திலே விழுந்து அவர்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பருக்கு எந்த விதத்திலே நீங்கள் ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? அவர்களுடைய கஷ்டங்களின் மத்தியிலே பெரிய பண உதவி உங்களுக்கு செய்ய முடியவில்லை, பரவாயில்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்க நேரம் கொடுங்கள். அவர்களை சந்தித்து அவர்களுடைய துயரங்களை அவர்கள் சொல்ல கேளுங்கள். அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாயிருக்கும். பல நேரங்களிலே நம்முடைய வேலைகள், நம்முடைய குடும்பம் என்று நம்மையே நாம் கவனித்துவிட்டு நம்மிடத்திலே ஆறுதல் எதிர்பார்க்கிற நண்பர்களை, வயதானவர்களை நாம் தவிக்க விட்டு விடுகிறோம். நாம் எழுதும் ஒரு கடிதம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், அல்லது அவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் ஒரு இமெயில் அனுப்பலாம். நேராக போய் நீங்கள் பேச முடியாவிட்டாலும் தொலைபேசியிலே பேசினாலே அதுவே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உண்டாய் இருக்கிறது. யோபு 6:16-17 வசனங்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. பனிக்கட்டி நிறைந்த ஒரு குளத்தைப் போல இருக்கிறார்கள். அதன் மேலே நீங்கள் நடக்கலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். யோபுவின் நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்றைக்கு மனிதன் எவ்வளவோ வசதிகள் நிறைந்தவனாக இருந்தாலும், இயந்திரங்கள் நிறைந்தவனாக இருந்தாலும், மனுஷர்களில் எத்தனை பேர் தனிமேலே தவிக்கிறார்கள், எந்த ஆறுதலும் அற்றவர்களாய் இருக்கிறார்கள், மகிழ்ச்சி அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனுக்கு தன்னை சுற்றி இருக்கிற இயந்திரங்களை விட தேவன் தேவை. இப்பொழுது யோபு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்கிறார். யோபு 6:24-26 வரை கவனியுங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு.
உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன?
கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ? இங்கே யோபு சொல்வதென்ன? நீங்கள் சொன்ன காரியம் மிக நல்ல காரியங்கள் தான், ஆனால் அது என்னுடைய பாரத்தை குறைக்கவில்லையே. என்னுடைய நிலைமையை உணர்ந்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியவில்லையே. ஒரு மனிதன் தன்னுடைய வைத்தியரிடத்திலே சென்றான். அவனுடைய வியாதி வாதம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது புற்றுநோயாக மாறியது. புற்றுநோய்க்காக சிகிச்சை அளிக்கும் வைத்தியரின் கரத்திலே அவன் போய் சேர்வதற்கு மிகவும் பிந்திவிட்டது. அதுதான் யோபுவின் பிரச்சனையும். நண்பர்களே, நீங்கள் வந்தீர்கள், என்னுடைய பிரச்சனை என்ன என்பதை கண்டறிய நீங்கள் முயற்சித்தீர்கள், ஆனால் நீங்கள் கண்டறிந்தது தவறான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற பாவம்தான் என்னுடைய பாடுகளுக்கு காரணம் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அது என்னுடைய பாவம் அல்ல, அது என்னுடைய பிரச்சனை அல்ல. நீங்கள் சரியான முறையிலே என்னுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து கொள்வீர்கள் என்றால், எனக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் எதையும் சொல்ல ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் சொல்லுங்கள், அதை நான் கவனிக்க காத்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா? இந்த மூன்று நண்பர்களும் உண்மையாக தேவனை அறியாதவர்கள், முழுமையாக யோபுவையும் அறியாதவர்கள். சொல்லப்போனால் அவர்கள் தங்களை தாங்களே அறியாதவர்கள். உண்மையான நிலையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மூன்று நண்பர்களுடைய முடிவுமே யோபு ஏதோ பாவம் செய்திருக்கிறார், அவர் உண்மையை சொல்ல மறுக்கிறார் என்றுதான் எண்ணினார்கள். இவ்வாறு அவர் தமது பாவத்தை அறிக்கை செய்யாதபடியினாலே அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார் என்பதுதான் அவர்கள் முடிவு. யோபு 7:3 பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. யோபு தனது சரீர வேதனையிலிருந்தோ மன துக்கத்திலிருந்தோ எந்த ஒரு விடுதலையையும் பெற்றுக் கொள்ளவில்லை. மிகவும் வியாதிப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இந்த நிலைமையை யோபுவின் நண்பர்கள் கண்டுகொள்ளவில்லை, எந்த ஆறுதலையும் கொடுக்கவில்லை. ஏன்? யோபுவின் மனைவியுமே இந்த குறிப்பிட்ட நேரத்திலே யோபுவிற்கு ஆறுதலாக இல்லை. ஏற்ற உதவியாக இருக்க வேண்டியவள் தற்கொலை செய்யும்படியாக ஆலோசனை கொடுக்கிறாள். யோபு 7:4-6 வரை கவனியுங்கள். நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரழுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எறுகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். இப்பொழுது யோபு உணர்வது என்ன? குணமாக்க முடியாத ஒரு வியாதியினாலே தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறார். முடிவு வருகிறதென்றும் அது மிக தூரத்திலே இல்லை என்றும் உணர்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வியாதியை அவர் தன்னிலே உணர்ந்திருக்க வேண்டும். இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவருடைய நண்பர்களால் இந்த வேதனைகளையெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோபுவினிடத்திலே கடந்து வந்தார்கள், ஆனால் அவருடைய தேவைக்கு அவர்கள் பணிவிடை செய்ய முடியவில்லை. அவர்களால் யோபுவின் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. நண்பர்களை குறித்து சொல்லப்பட்டது என்ன? நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சிறந்த முறையிலே அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இங்கே இந்த நண்பர்களோ யோபுவின் நிலைமையை அறியவில்லை. யோபு சொல்வது என்ன? சரீர பிரகாரமான துன்பமானது அவருடைய உள்ளத்திலே இரக்கத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டுமே என்கிறார். என் பிராணன் காற்றை போல இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்பொழுது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ? நான் ஒரு திமிங்கலமோ? நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் நண்பர்களை கொடுத்திருப்பார் என்றால் அவர்களிலே யாராவது துக்கங்கள் வழியாக பாடுகள் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால் உங்களிடத்திலே அவர்கள் ஆறுதலை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவது போல செயல்படுங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18.